கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜப செய்வோம். ஆமென். நாம் யாவரும் துதிகீதங்களிலிருந்து 165வது பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் இப்போது நாம் பாடுவோம். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெப செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, துதிகளுக்கு பாத்திரரு இந்த வேலைக்கா சுந்தரம் ஆண்டவரே, நன்றியோடு உங்க சுதிக்கிறோம் சோதரம் ஆண்டவரே. வானத்தை பூமி சகலத்தையும் உண்டாக்கினவரே, சர்வ சிருஷ்டிகளையும் உங்க சோதரம் பரிசுத்தரே, சோதரம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உங்களுக்கு சோதரம் அல்லேலூயா. ஷரபர குரு பர 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 ப ஜீவனுள்ளவரே சோதரம் பரிசுத்தரே ராஜாதி ராஜாவே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காய் சோதரம் நன்றியோடு துதிக்கிற மாட்டவரே நேற்றும் என்றும் என்றும் மாறாது மனதுருகிற தேவாதி தேவனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காய் சோதரம் ஆண்டவரே கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஓகே வரத்தில் உங்க சமரம் எங்களோடு இருந்து எங்களை தாங்க எடுத்த கிருப செய்யும் உங்களுடைய சமாதானத்திலே நிலைத்திருக்க பண்ணுவேன் சொன்ன தேவாதி தேவனே இந்த நாள் முழுவதும் உடைய பசுத்த சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருப செய்வனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஒரே பெரிய தர வர 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக நம்முடைய காஜாங்கத்தம்மா சபையினுடைய சகோதர சகோதரிகளை தமிழ் உறவுகளை மீண்டுமாக அவர்களோடு கூட உரையாட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சாக்குப்போக்கு சொல்லாதிருங்கள் என்கிற ஒரு தலைப்பிலிருந்து எரேமியாவுடைய வாழ்க்கையை கூட நாம் இந்த நாளில நாம் தியானிப்போம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அநேக நேரங்களில் சாக்குப்போக்கு சொல்லுகிறவர்களாகவே நாம் இருக்கிறோம். அநேக காரியங்களிலே நாம் சொல்லுகிறோம். அநேக காரியங்களில் தேவனுடைய வேலைகள் நம்மை நோக்கி வரும்போது நாம் அநேக காரியங்களில் எப்போதுமே சாக்குப்போக்கு சொல்லுகிற ஒரு ஒருவர்களாக நாம் இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை நாம் வைத்திருக்கிறோம். எனக்கு போதுமான நேரம் இல்லை, போதுமான வேலைகளை செய்வதற்கு போதுமான சூழ்நிலைகள் அமையவில்லை, இன்றைக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு வேறு வேலை இருக்கிறது, இந்த வேலையை செய்வதற்கு எனக்கு போதுமான தகுதியை நான் இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை, இந்த வேலையை செய்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நேரம் வரவில்லை, இந்த வேலைகளை செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்னும் என் வாழ்க்கையில் அமையவில்லை. இப்படி எதற்கெடுத்தாலும் நாம் ஒரு சரியான ஒரு சாக்குப்போக்குகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நாம் வைத்திருக்கிறோம். அநேக சாக்குப்போக்குகளை தொடர்ந்து ஊழியங்களிலே நாம் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். சொல்லுகிறவர்களாக அநேக விசுவாசிகளை நம்மளே பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் கூட நாம் இவைகளை குறித்து நாம் சில வார்த்தைகளை நாம் எரேமியா புத்தகத்திலிருந்து நாம் தியானிப்போம்.
எரேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே தெரிந்து கொண்ட ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். நான்கு பெரிய தீர்க்கதரிசிகளிலே எரேமியாவும் ஒருவன் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் நாம் பார்க்கும்போது நான்கு பெரிய தீர்க்கதரிசிகளிலே அவன் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியாக வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் சிறுபிள்ளையாக இருக்கும்போதே தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய அந்த நான்கு முகங்கள் இந்த நான்கு தீர்க்கதரிசியோடு ஒப்பிடப்படுவதையும் வேத ஆய்வுகள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு வேதத்தில் பார்க்கும்போது நான்கு முகங்களை நம்மாலே தீர்க்கதரிசனமாக எசேக்கியேல் புத்தகத்தில் நம்மாலே பார்க்க முடிகிறது. சிங்க முகம், எருது முகம், மனித முகம், கழுகு முகம் என்று சொல்லி அந்த தேவனுடைய அந்த நான்கு முகங்களை பார்க்கிறோம். அது தேவனுக்குரியது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த நான்கு முகங்களுடைய தன்மைகள் நமக்கும் தேவையாக இருக்கிறது. இந்த நான்கு முகங்களும் இந்த நான்கு தீர்க்கதரிசியோடு வேத ஆய்வாளர்கள் ஒப்பிடுகிறார்கள். ஏசையாவை ராஜாவாக சிங்க முகத்தோடு ஒப்பிடுகிறார்கள். எரேமியாவை ஒரு வேலைக்காரனாக, அவன் லேவியனாக ஆசாரியனாக இருந்தபடினாலே அவன் வேலைக்காரனாக ஒரு எருதோடு கூட அவனுடைய வாழ்க்கையானது ஒப்பிடப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு மனித முகத்தோடு, ஞானமுள்ள ஒரு மனிதனாக மனித முகத்தோடு அவனை ஒப்பிடுகிறார்கள். தானியேல் தீர்க்கதரிசியை நாம் பார்க்கும்போது கழுகு போல ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக தானியேல் இருந்தார் என்பதாக ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அதனால இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவன் ஒரு வேலைக்காரனாக, ஒரு சிறந்த வேலைக்காரனாக தேவ சமூகத்தில் இருந்திருக்கிறான் என்பதை நம்மாலே இந்த நாளிலும் கூட நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எரேமியா ஒரு சிறந்த தேவனுடைய வேலைக்காரனாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவனுடைய பிறப்பை குறித்து பார்க்கும்போது அவன் யூதாயாவினுடைய ஒரு தீர்க்கதரிசியாக அவன் இருந்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனே யூதாயாவின் கடைசி தீர்க்கதரிசி என்றும் சில வேத ஆய்வுகளிலே நம்மாலே பார்க்க முடிகிறது. அவன் கிபி 650 பிறந்திருக்கலாம். கிமு 650 அவன் பிறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஒருவேளை அவனுடைய மறிப்பு 570 இருந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. தேவனாகிய கத்தர் அவனை சிறு வயதிலே ஊழியத்திற்கு அழைத்தார். ஒரு சிலர் அவனை ஏறக்குறைய ஒரு 20-24-25 வயதுக்குள்ளாக ஊழியத்திற்கு அழைத்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில வேத ஆய்வுகள் சொல்லுகிறது அவன் இளமையில், ரொம்ப இளமையில், 20 முன்பாக கூட அவன் தேவனுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் நம் வேதத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது எரேமியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவன் சிறு வயதிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவனாக இருந்தான். அவருடைய ஊழியத்தை எப்போது தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அவன் பிறப்பதற்கு முன்பாக ஊழியத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருந்திருக்கிறான். இந்த வேதத்தை நாம் சற்று ஆராயும் போது அநேகர் நாம் இன்றைக்கு ஊழியத்தில் செய்கிறோம். நாம் எல்லாம் இந்த பிறந்து வளர்ந்த பிறகு தேவனுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் பிறக்கும் போதே இந்த பூமியில் ஒரு மனிதன் ஊழியனாக பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் அது எரேமியா. பிறந்த பிறகு அவன் ஊழியக்காரன் அல்ல, பிறக்கும் போதே அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக பிறந்தான் என்பதாக வேதத்தில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்ன. அதனால் இந்த வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி பிறக்கும் போதே ஒரு தீர்க்கதரிசியாக அவன் பிறந்திருக்கிறான். என்பதாக இங்கே நாம் பார்க்கிறோம். அவன் பிறக்கும்போதே கர்த்தருடைய ஊழியத்திற்காகவே தாயின் கர்ப்பத்திலேயே தேவன் அவனை பரிசுத்தம் பண்ணி கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டார் என்கிற ஒரு வசனத்தை இங்கே தேவன் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அதனால் எரேமியாவுடைய அழைப்பை இங்கே பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை கர்த்தருடைய வேலைக்கு, பணிக்கு அழைத்தார். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று இங்கே சொன்னார் என்பதாக நம்ம இங்கே வேதத்தில் நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும்போது எரேமியாவுடைய வாழ்க்கையும் அந்த சூழலையும் நான் பார்க்குவேன். அவன் ஒரு ஆசாரிய குலத்தை சார்ந்தவன், லேவிய குலத்தை சார்ந்தவன். ஒரு ஆசாரியனாக அவருடைய முன்னோர்கள் ஆசாரியனாக இருந்திருக்கிறார்கள் என்று நம் வேதத்தில் நம்மாலே பார்க்க முடிகிறது. அவன் ஆசாரியனாக இருந்தபடியினாலே, ஆசாரிய குலத்தில் இருந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது 1 நாம் பார்க்கிறோம். பென்யமின் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருக்கிற ஆசாரியர்கள் ஒருவனாகிய இலக்கியாவின் குமாரன் எரேமியாவினோட வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு ஆசாரியன், நம் லேவிய குலத்தை சார்ந்தவன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் லேவிய குலத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இருந்தது. அவருடைய முறைமைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் பணி செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய வேலைகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமத்தில் லேவியர்கள் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு வேலைகளை செய்தார்கள். அவருடைய வேலையானது ஒரு குறித்த நேரங்களிலே குறிப்பிட்ட காலகட்டத்திலே மாத்திரம்தான் அந்த வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளை செய்வதற்கு அவர்களுக்கு போதுமான வருமானமும் இருந்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். லேவியர்களுக்கு அநேக மற்ற 11 கோத்திரத்தாரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், காணிக்கைகளிலும் தசம பாகங்களும் கொடுத்தார்கள். அதனாலே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பாதுகாப்பான நல்ல வருமானம் நிறைந்த ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையாக அந்த லேவியருடைய வாழ்க்கை இருந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த எரேமியாவின் காலகட்டம் அப்படி அல்ல. எரேமியாவை தேவன் தீர்க்கதரிசியாக அழைத்தார். ஒரு எரேமியாவை தீர்க்கதரிசியாக அழைக்க போது ஒரு ஆசாரியனாக வேலை செய்வதற்கும் ஒரு தீர்க்கதரிசியாக வேலை செய்வதற்கும் ஒரு பெரிய ஒரு முரண்பாடு இருக்கிறது. ஏன்னு சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வேலைகளை செய்கிற ஒரு வேலை அல்ல என்பதை நாம் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறோம். தீர்க்கதரிசன வேலை ஒரு கடுமையான ஒரு வேலை. அது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலை செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வேலை செய்ய முடியாது. தேவன் எப்போதெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தருடைய வேலையை செய்யும்படி பணிக்கிறாரோ அப்போதெல்லாம் அந்த வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தேசம் முழுக்க கர்த்தர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போக வேண்டியதாக இருக்கிறது. தேசம் முழுக்க எந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தை அந்த வேலையை சொல்லும்போது கட்டளை வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போது அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வருமானத்தை குறித்ததான எந்த நிச்சயத்துவமும் தீர்க்கதரிசியாக இருக்கிறவர்களுக்கு அங்கே இல்லை. அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற கடுமையான சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட கடுமையான ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய தீர்க்கதரிசியாக வேலை செய்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. அது மாத்திரமல்ல, ஆபத்துகள் அதிகமாக இருந்தது. ஒரு ஒரு ஆசாரியனாக வேலை செய்வதிலே எந்த விதமான பெரிய ஆபத்துகளும் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கவில்லை. ஆனாலும் ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு வேலையை முன்னெடுக்கும் போது அவர்கள் அநேக ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு காலங்களிலே அவர்களுடைய காலங்களிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது தேவனுடைய ஜனங்களுடைய பாவங்களை தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரான வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது எந்த நேரத்திலும் அவர்கள் ஆபத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது அந்த நேர காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் எரேமியாவுடைய காலகட்டத்தை நாம் பார்க்கும்போது ஒரு கடுமையான ஒரு சூழல் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் தான் தேவன் எரேமியாவை தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்தார். ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேலையாக அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வேலை சூழலும் இருந்தது என்று நாம் இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் நம்மை கர்த்தருடைய வேலைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பணிக்காக நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பணிக்கான ஒரு வேலை நம்மிடத்தில் வரும்போது நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோம்? சாக்கு போக்கு சொல்லுகிறோமா, அல்லது அந்த வேலையை தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அந்த வேலையை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய வேலையை நான் செய்யப்போகிறேன் என்று அந்த கர்த்தருடைய வேலைகளை நாம் செய்ய போகிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால் எரேமியாவுடைய காலகட்டத்தை நாம் பார்க்கும்போது ஒரு கடுமையான ஒரு சூழலில் எரேமியா தேவனுடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34 நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 32 நாம் பார்க்கிறோம், அதற்காக நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்களை ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமி இந்த வந்தபோது அவர் சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை கிரியையை நான் செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. சீஷர்கள் உணவருந்தி கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு வேறொரு போஜனம் இருக்கிறது, அதை நான் செய்து முடிக்க வேண்டும். சீஷர்கள் நினைக்கிறார்கள், வேறு யாரோ அவருக்கு உணவு அருந்து கொடுத்திருக்கிறார்கள், நமக்கு தெரியாமல் அந்த உணவை அவர் சாப்பிட போகிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது, அப்படி கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அதனாலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அழைப்பை ஏற்று அப்படி கிரியைகளை நாம் செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது பிதாவின் சித்தத்தை கிரியையை நான் செய்து முடிக்கிறவனாக வந்தேன் என்று சொன்னார். ஆனால் எரேமியாவுடைய முதலாவது தொடக்கத்தை பார்க்கும்போது தேவன் அவனை பேச சொல்லி அழைத்தார். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே எரேமியா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தருடைய அழைப்பு அவனுக்கு வந்தது. அவன் பிறக்கும் போதே தீர்க்கதரிசியாக கட்டளையிடப்பட்டவனாக அவன் இருந்தான். ஒரு கடுமையான ஒரு சூழல் அவனுடைய வாழ்க்கையில். ஏன்னு சொன்னால் எரேமியாவுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவன் லேவிய கோத்திரத்தில் வந்தவன். ஆசாரியனாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் லேவியராகமத்தின் சட்டத்திட்டங்கள் படி ஆசாரிய ஊழியங்களை செய்து கொண்டு தன்னுடைய நல்ல வருமானத்திலே ஒரு நல்ல சமாதானமான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கையில் தீர்க்கதரிசியான ஒரு அழைப்பு என்பது ஒரு கடுமையான ஒரு காலகட்டம், கடுமையான ஒரு சூழல், கடுமையாக அவனுடைய வாழ்க்கை பயணம் அங்கே தேவன் அவனுக்கு முன்பாக வைத்திருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கடுமையான ஒரு சூழல் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழலிலே அவன் அந்த வேலையை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினான், தட்டி கழித்தான் என்பதாகவே ஆரம்பத்திலே நம் வேதாகமத்திலே நம்மளே பார்க்க முடிகிறது. அதனால் இந்த நாளிலும் கூட இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையை வந்து அந்த காரியங்களை எப்படியாக அவனுடைய வாழ்க்கையை அவன் தட்டி கழிக்க சில முயற்சிகளை செய்தான் என்பதை குறித்து கூட இந்த நாளிலே நாம் தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 1:6 அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். இங்கே பார்க்குறோம். ரெண்டாவதாக இந்த எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பேச அறியேன். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வேலைகளை நாம் சொல்லும்போது, கர்த்தருடைய வேலைகள் நமக்கு கொடுக்கும்போது, எனக்கு பேச தெரியல அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை நாம் தட்டி கழிக்கிறோம். இதெல்லாம் நாம் வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது, நாங்கள் கூட அநேக நேரங்களில் எங்களுடைய கல்லூரி நாட்களில் கூட நாங்கள் இந்த ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட போது தேவன் அந்த வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்த போது எங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு. தேவனுடைய வேலையை சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழித்த காலங்கள். இன்றைக்கு கூட நாம் பல நேரங்களில் அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருக்கிறோம். சில நேரங்களிலே இல்லை, பல நேரங்களிலே நாம் ஏதாவது பலவீனங்களை நாம் வைத்து கொண்டு அந்த பலவீனங்கள் நிமித்தமாக ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி தேவனுடைய ஊழியத்தை நாம் தட்டி கழிக்க முயற்சி செய்கிறோம். இங்கே பார்க்கிறோம் தேவனுடைய அந்த ஊழியத்தினுடைய அழைப்பை எரேமியா சொல்லுகிறார், நான் பேச அறியேன் என்று எரேமியா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பல வேலைகளிலே நாம் நம்முடைய பலவீனங்களை மாத்திரமே பார்க்கிறோம். நம்மிடத்தில் இருக்கிற அந்த பலவீனங்களை மாத்திரமே நாம் முன்னிறுத்துகிறோம். நம்ம அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை நாம் மறந்து விடுகிறோம். என்னை அழைக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இல்லாமல் போகிறது. எரேமியா சொல்கிறார், நான் பேச அறியேன். மோசே இதே காரியத்தை செய்தால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வாசிக்க வேண்டாம், நமக்கு போதுமான நேரம் இருக்காது. எல்லோரும் நன்கு அறிந்த ஒரு பகுதி யாத்திரா 4 மோசே சொன்னான், எனக்கு பேச வராது, நான் ஒரு திக்கு நாவும் மந்தனாவும் உள்ள திக்கு வாயனும் மந்தனாவும் உள்ளவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வேலையை அவன் தட்டி கழிக்க முயற்சி செய்தான் என்பதாக வேதம் சொல்கிறது. மோசே அந்த தேவனுடைய அந்த வல்லமையை மறந்தான். எனக்கு முன்பாக நிற்கிறவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லத்து உள்ளமை தேவன், அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எனக்கு எப்படி என்னை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமை என்னை எடுத்து இந்த ராஜாவுக்கு முன்பாக என்னை பயன்படுத்தும் என்பதையெல்லாம் மறந்து மோசே என்ன செய்தான் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையிலே தட்டி கழிக்க முயற்சி செய்தான். இங்கே கூட பார்க்குற எரேமியா தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறான், நான் பேச அறியேன். நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக நேரங்களிலே நாம் இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை பயன்படுத்த நினைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதற்கு தகுதி இல்லாதவர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கர்த்தருடைய வேத வசனங்களை போதிப்பதற்கு, கர்த்தருடைய வசனங்களை ஞானமாக நாம் கற்றுக்கொண்டு போதிப்பதற்கு நிச்சயமாக நாம் தகுதி இல்லாதவர்கள். நாம் எந்த விதத்திலும் நாம் இந்த உலக பிரகாரமாக பெரிய ஒரு பெரிய பேச்சாளர்களாகவோ பெரிய பண்டிதர்களாகவோ இந்த பூமியில் இல்லை. அவருடைய சித்தம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மகிமை நம்மையும் அவருடைய வேலையை செய்வதற்காக வைத்திருக்கிறது. நாம் இந்த பூமியில் நாம் நினைத்து பார்க்கும்போது எந்த தகுதியோடு நாம் தேவனுடைய வேலையை செய்கிறோமோ யோசித்து பாருங்கள். எந்த தகுதிகள் நாம் தகுதிகளை இந்த உலக பிரகாரமாக அவருடைய பணிகளை செய்வதற்கு நாம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நாம் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு இந்த வேலையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை நாம் இந்த வேலைகளை செய்வதற்கு நம்மை தூண்டுகிறது. நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நமக்கு என்ன, பெரிய இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாக்கியம், ஒரு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால நாம் தேவனுடைய வேலைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் இங்கே இறைமையை சொல்லுகிறத பார்க்க, நான் கூட இந்தியாவில் நான் ஒரு சிலர்கிட்ட பேசுவேன், 30 மேலே இருக்கிறவர்கள் கூட ஒரு இந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க, நாங்கள் இன்னும் வளரலை, கர்த்தருடைய வசனத்தில் வளரலை. எத்தனை 20 ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கூட, ஞானஸ்தானம் பெற்று 20 ஆண்டுகளை கடந்தவர்கள் கூட சொல்லுகிறார்கள், நாங்கள் இன்னும் சத்தியத்தில் வளரலை. பிறந்ததிலிருந்தே இந்த மெய்யான சபையில் இருக்கிறவர்கள் கூட தேவ வசனங்களை போதிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது இதை நீங்கள் செய்யுங்கள், இந்த வேலையை செய்யுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் அதற்கு நாங்கள் தகுதியாக எங்களை வளர்த்து கொள்ளவில்லை என்று சொல்லி சாக்குப்போக்கு சொல்கிறதே நாம் இங்கே வேதத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் உலக பிரகாரமாக நம்முடைய சபைகளில் நாம் பார்க்கிறோம். சாக்குப்போக்குகளை நாம் தயாராக வைத்திருக்கிறோம் எதையாவது ஒன்று சொல்லி தேவனுடைய வேலைகளை தட்டி கழிப்பதற்கு. ஆனால் நாம் வேலைகளை செய்வதற்கான காரணங்களை நாம் கண்டுபிடிப்பதில்லை. வேற வேலைகளை செய்யாமல் இருப்பதற்கு நாம் அநேக காரணங்களை நாம் வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரணங்களினாலே இந்த வேலைகளை நான் செய்வது முடியாது, செய்ய முடியாத சூழல் இருக்கிறது என்று சொல்லி நாம் அநேக காரணங்களை வைத்திருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம் இறைமையை சொல்கிறார், நான் ஒரு சிறு பிள்ளையாக நான் இருக்கிறேன், என்னாலே உங்களுடைய வேத வசனங்களுடைய உங்களுடைய வேலையை என்னால் செய்ய முடியாது என்று இறைமையா தட்டி கழித்ததை நாம் பார்க்கும். நான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொன்னார். அதனால் இன்றைக்கு நாம் இந்த பகுதியை கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் ஒரு ஊன்றுகோலாக வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் என் அவருடைய வார்த்தைகளை எனக்கு கொடுத்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என் சுய அறிவினாலே நான் பேசப் போவதில்லை. என் சுய அறிவு, என் சுய சித்தத்தினாலே, சுய ஞானத்தினாலே நான் தேவனுடைய வசனங்களை போதிப்பதற்கு நான் பயிற்சி பெறப் போவதில்லை. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் என் வாழ்க்கையை வழிநடத்தப் போகிறது. அவருடைய ஆவியின் வல்லமை என்னை வழிநடத்தப் போகிறது. அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை என்னை மற்றவர்களுக்கு முன்பாக போதிக்கும்படியான ஒரு காரியத்தை செய்யப் போகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நாங்கள் ஊழியத்தில் இருக்கும்போது பல நேரங்களில் சில கடுமையான சில நேரங்களில் வாக்குவாதங்களை கூட அநேக புற சபைகள் மத்தியில், புற மதத்தின் மத்தியில் நாம் ஈடுபட நேரிடும். அப்பொழுது நாம் அந்த பரிசுத்தாவின் வல்லமை நாங்கள் பார்த்துருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அப்போது தேவனுடைய அந்த ஆவி எப்படி நம்மை வழி நடத்துகிறது, என்ன பேச வேண்டும் என்பது தீர்மானிக்கிறது. எப்படி நாம் சில நேரங்களில் எதிரே உள்ளவர்கள் நாம் எதிர்பாராத சில கேள்விகளை எல்லாம் நம்மிடத்தில் வைப்பார்கள். நாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இதற்கு முன்பாக இந்த கேள்விகளை நாம் பதில் சொல்லியிருக்க மாட்டோம். இந்த கேள்வியெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் சில கேள்விகளை நமக்கு முன்பாக வரும். அப்போது நாம் எப்படி பதில் சொல்வது என்பதெல்லாம் நமக்கு தேவன் சில நேரங்களில் ஞானத்தோடு நம்ம அருள்வார். இது எத்தனையோ அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. எத்தனையோ அனுபவங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் சுயமாக இந்த வேலையை செய்யப்போவதில்லை. என்னுடைய அறிவு, என்னுடைய சித்தம், என்னுடைய பலத்தை கொண்டு நான் இந்த வேலைகளை செய்யப்போவதில்லை. தேவன் என் வார்த்தைகளை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். என் வாயின் கிரியைகள் அவராலே பெறப்போகிறது, நன்மையை பெறப்போகிறது. நான் பேசுகிற வார்த்தைகள் என் தேவனுடைய ஆவியின் அருளாலே நான் பேசப்போகிறேன். எனக்கு அந்த வரத்தை தேவனாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார், என்னை அதனாலே அழைத்திருக்கிறார். நான் கர்த்தருடைய வேலை செய்வதற்கு எனக்கு அந்த வரமானது கொடுக்கப்பட போகிறது என்று நான் விசுவாசிக்க வேண்டும். நாம் எந்த சாக்குப்போக்குகளும் கர்த்தருடைய வேலை வரும்போது நாம் சொல்லக்கூடாது. மிக தெளிவாக வேதாகம சொல்லுகிறது. மோசே சாக்குப்போக்கு சொன்னான், அவன் உண்மையிலே பேசக்கூடியவன், அவன் வாக்கிலும் செய்கிலும் வல்லவனானான் என்று சொல்லி அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மோசே தன்னுடைய ஜீவியத்தில் சாக்குப்போக்கு சொல்லி எப்படியாகிலும் அந்த வேலைகளை தட்டி கழிப்பதற்கு முயற்சி செய்தான். ஆனாலும் பின்னாலே பார்க்கும்போது அவன் சிறந்த ஒரு தலைவராக இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினான் என்பதாக வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், யாராவது தேவனுடைய வேலை வரும்போது, கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது, ஒரு ஆராதனைகளில் ஒரு செய்தி கொடுக்க வாய்ப்பு கிடைக்கும் போது, ஒரு வாலிப ஐக்கியத்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, ஒரு சகோதரி ஐக்கியத்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, இல்லை ஒரு ஓய்வு நாளிலே பிரசங்கிகள் ஊழியக்காரர்கள் இல்லாத சூழ்நிலையில் எந்த சகோதரனுக்காவது அந்த சபையை நடத்துவதற்கு அல்லது அந்த சபையிலே செய்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, நாங்கள் இன்னும் சிறு பிள்ளைகள், நாங்கள் இன்னும் பேச அறியாதவர்கள், இன்னும் நாங்கள் அதற்கான ஒரு காரியத்தில் வளர்த்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லி சாக்குப்போக்கு சொல்வதை இந்த நாள் முதல் நாம் தவிர்க்க வேண்டும். தேவன் அதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். சாக்குப்போக்குகள் இல்லாத ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே மோசையை போல அல்ல, எரேமியாவை போல அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் சாக்குப்போக்கு இல்லாதவர்களாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், அவன் சொல்கிறான், நான் பேச அறியேன். தேவன் சொன்னார், நான் என்னுடைய வார்த்தைகளை உன் வாயிலே நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறான் என்று விசுவாசிப்போம். என் வார்த்தைகள் தேவன் என் வாயிலே வைத்தது. நான் சுயமாக நான் கற்றுக்கொண்டது, நான் சுயமாக பேசுகிறது அல்ல, தேவனுடைய அந்த வார்த்தைகளை என் தேவனாகிய கர்த்தர் என் வாயிலே வைத்திருக்கிறார் என்பது உணர்வேன். அடுத்ததாக இங்கே பார்க்கிறோம், அவன் சொல்கிறான், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். 3வது ரீசன் சொல்கிறான், நான் இன்னும் சின்ன பையன், வளரல, எனக்கு போதுமான வயது எனக்கு இன்னும் ஆனது என்னுடைய வாழ்க்கையில் வரவில்லை என்று சொல்லி இறைமையாக இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு இதுவும் ஒரு சாக்குப்போக்குகள். எத்தனையோ வேலைகளை நாம் செய்கிறோம், நிறைய படித்திருக்கிறோம், பட்டம் பெற்றிருக்கிறோம், அநேக வேலைகளிலே நம்மாலே ஞானமாக செய்ய முடிகிறது. கடவுளுடைய வேலையை கொடுக்கும்போது மாத்திரம், தேவனுடைய வேலையை கொடுக்கும்போது, கர்த்தருடைய வேலையை நாம் கொடுக்கும்போது மாத்திரம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் இன்னும் சின்ன பையன், இன்னும் எனக்கு அந்த போதுமான வயது வரவில்லை தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, போதுமான வயது வரவில்லை என்று சொல்லி நாம் தட்டி கழிக்கிறோம். வேத ஆய்வுகள் சொல்கிறது எரேமியாவை ஏறக்குறைய ஒரு 20 வயதுக்குட்பட்டவனாகவே எரேமியா கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டான் என்று வேத ஆய்வுகள் சொல்கிறது. ஒரு சிலர் சொல்கிறார்கள் 20-24 வயது இருக்கலாம் எரேமியாவுக்கு என்று சொல்லி கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு அழைக்கப்பட்ட காலம் என்று சொல்கிறார்கள். அது எதுவும் எப்படி இருந்தாலும் நாம் கூட சில நேரங்களில் சிறு வயதாக இருந்தாலும் கூட தேவனுடைய வேலைகளை நாம் செய்ய கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 30 வயதிலே கர்த்தருடைய வேலைகளை செய்ய தொடங்கினார். 30 வயதிலே ஞானஸ்தானம் பெற்றார். 3 ஆண்டுகள் மிக கடுமையான ஒரு வேலையை தேவனுடைய பிள்ளையாக அவர் இந்த பூமியில் கர்த்தருடைய சித்தத்தை எல்லாம் செய்து முடித்தார் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளிலும் கூட நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு பேச வராது என்று சொல்லி எரேமியா சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது. தேவன் நம்மிடத்திலிருந்து அதை எதிர்பார்க்கவில்லை. தேவனுடைய அழைப்பு வரும்போது நான் முன்னின்று நானும் இந்த வேலையை நான் செய்வேன், என் இயேசுக்காக இந்த வேலைகளை என்னால் செய்ய முடியும் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தைரியமாக தேவனுடைய வேலைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் நான் சிறுப்பில்லை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி என்று இங்கு பார்க்கிறோம். அதனால் எங்கள் வேதத்தில் நான் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ சிறுப்பில்லை என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக போய் நிற்கும்போது பயப்படாமல் இரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனுடைய வேலைகளை செய்யும்போது நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டியவர்களும் அல்ல. நாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்யும்போது அநேக இடபாடுகள் அவருக்கு வந்தது. பச்சை மரத்துக்கு எம்மாத்திரம் என்று சொன்னால் பட்ட மரத்திற்கு எம்மாத்திரம் என்று சொன்னார். அநேகர் அவரை கல்லெறிந்து கொல்ல பார்த்தார்கள். அநேக உபத்திரங்களை அவர் மீது போட்டார்கள். அநேக பாடுகளை அவர் சந்தித்தார். ஆனாலும் ஒரு இடத்தில் கூட அவர் பயப்படாமல் தேவனுடைய வேலையை செய்ததாக நாம் வேதம் முழுக்க நம்மளால் வாசிக்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு எரேமியாவுக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வேலைகளை நீங்கள் செய்வதற்கு பயப்படாதிருங்கள். ஏனென்று சொன்னால் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நான் வேலை செய்வதற்கு நமக்கு இருக்கிற ஒரு வாக்கு தத்தம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது கூட சீஷர்களுக்கு இந்த வசனத்தை அவர் சொன்னதை நாம் வேதாகமத்தில் நம்மால் நினைவு கூற முடிகிறது. வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19 20 நான் வாசிக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். அதனால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கர்த்தருடைய வேலையை செய்யும்போது நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நான் உலகத்திலே நடக்கிற உலகத்தில் வருகிற இந்த ஆபத்துகளை கொண்டு இடர்பாடுகளை கொண்டு நாம் அதிகமாக பயப்பட தேவையே இல்லை. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு மிக தைரியமாக இந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அதனால் 3வதாக நம்முடைய வயதை காரணம் காட்டுகிறவர்களாக, நம் சிறுபிள்ளை தனத்தை காரணம் காட்டுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மிக மிக முக்கியம். அதனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஊழியத்திற்கு அழைக்கப்படும் போது நாம் சிறுவனாக இருக்கிறேன், இன்னும் தேவனுடைய வேலையை செய்வதற்கு எனக்கு போதுமான வயது எனக்கு வரவில்லை என்று சொல்லி வேலையை தட்டி கழிக்கிறவர்களாக அல்ல. இயேசு கிறிஸ்து 12 வயதில் போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனுடைய அந்த புத்தகத்தை எடுத்து அவர் தீர்க்க தரிசன புத்தகத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை வாசித்து முடித்தார் என்பதாகவே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் நம்ம சயின்ஸ் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது கூட 12 வயதுக்கு மேலே நம்முடைய மருத்துவம் நம்மளை சிறு பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்போ கூட நம்ம ஒரு குழந்தைகள் மருத்துவர் இருக்கிறார், அவர் யார் எந்த வயது வரைக்கும் பார்க்குறாருன்னு நீங்கள் பாருங்கள். 12 வயது வரைக்கும் தான் ஒரு 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 பிள்ளை வந்து குழந்தைகள் டாக்டர்கிட்ட போக முடியும். 12 வயதுக்கு மேலே யாருமே என்ன செய்ய முடியாதுன்னா குழந்தைகள் டாக்டர்கிட்ட 12 வயதுக்கு மேலே போக முடியாது. 13 வயது ஆயிடுத்தாலே அவர்கள் பெரியவர்களிடத்திலே போகிற பார்க்குற அந்த மருத்துவரிடத்தில் தான் போய் பார்க்க முடியும். 12 வயது வரைக்கும் தான் ஒரு குழந்தைகள் மருத்துவரிடத்தில் போய் நம்ம கூட மருத்துவம் பார்க்க சொல்ல முடியும். காரணம் என்ன சொன்னாங்க, உடல் ரீதியாக நான் 12 வயதுக்கு மேலாக நாம் போகும்போது நாம் ஒரு பெரிய ஒரு வளர்ந்தவர்களுக்கான உடல் தகுதியை நம்முடைய சரீரம் பெற ஆரம்பிக்கிறது. உளவியல் ரீதியாக கூட சொல்கிறாங்க, ஒரு 12 வயதுக்கு மேலாக இருக்கிற ஒரு பிள்ளை இடத்துல இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவன் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் அவன் புரிய கற்றுக்கொள்கிறான். அவனுக்கு எந்த காரியத்தை குறித்து பேசினாலும் 12 வயதுக்கு மேலானவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்று சொல்லி உளவியல் நிபுணர்கள் கூட சொல்லுகிறார்கள். அதனால் இன்றைக்கு நாம் ஒரு சிறு பிள்ளை என்று சொல்லி ஒரு 25 வயதுக்கு மேலே 30 வயது 35 வயது வரைக்கும் கூட நம்ம சில நேரங்களில் இன்னும் நான் சின்ன பசங்க 40 வயதுல கூட இன்னும் நான் சின்ன பையனாக இருக்கேன் எனக்கு பேச வரலன்னு சொல்லுகிற ஆட்கள் எங்களுடைய இங்கே நம்முடைய தேசங்களில் இருக்கிறதை நம்மளே பார்க்க முடிகிறது. நம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வயதை எப்போதுமே நாம் ஒரு காரணம் காட்டி நாங்கள் இன்னும் சிறு பிள்ளையாக இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வேலைகளை நாம் அசட்டை செய்கிறவர்களாக, கர்த்தருடைய வேலைகளிலே நாம் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக, கர்த்தருடைய வேலையை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக இல்லாதபடி தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய அழைப்பு எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வேலை செய்வதையான ஒரு சூழல் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அதனாலே நான் தேவனுடைய வார்த்தையை வசனத்தை போதிக்கிற ஒரு வேலையை நான் இது முதல் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு கூட தேவனுடைய வேலைகளை நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது அந்த சூழல் எப்படிப்பட்ட சூழலிலே எருமையா அழைக்கப்பட்டார். ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் எருமையா அந்த ஊழியத்திற்கான அந்த சூழலில் அழைக்கப்பட்டார். எருமையாவுடைய காலகட்டத்தை நாம் பார்க்கும்போது எருமையாவுடைய அந்த காலகட்டமானது அந்த நேபுகாத்நேச்சாருடைய படையெடுப்பு காலகட்டமானது நெருக்கத்தில் இருந்தது. நாம் வாசிப்போம் எருமையா 1:13 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை 2 தரம் எனக்கு உண்டாகிய அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். இந்த பொங்குகிற பானை நேபுகாத்நேச்சாரை குறிக்கிறது. வடக்கே இருந்து என்று சொல்லும்போது இஸ்ரேலுக்கு வடக்கு பகுதியில் பாபிலோன் இருந்தது. அதனால் இந்த வடக்கு பகுதியிலிருந்து தேவனுடைய கோபமானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரப்போகிறது என்பதை அடையாளமாக வைத்து இந்த பகுதியானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அது ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டமானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கிறது. அது அந்த தேசத்தினுடைய அந்த ஜனங்களுடைய கோபங்களை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு சூழல், அங்கே வரப்போகிற ஆபத்துகளை குறித்து பேசக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கு கூட நாம் ஊழியங்களை செய்யும்போது சுலபமாக ஊழியம் செய்வது இருக்கிறது. யார் ஒரு வீட்டுக்கோ போகிறோம், ஒரு விசுவாச வீட்டுக்கு நாம் போகும்போது அங்கே சந்தோஷமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுப்பார், கர்த்தர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வீடு கட்டுவார், அதை உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு நல்ல கார் வாங்க உதவி செய்வார், சீக்கிரமாக நீங்கள் பணக்காரர் ஆகிடுவீங்க, இப்படியெல்லாம் ஊழியம் செய்வது ரொம்ப சுலபம், அது வந்து ஈஸி. ஆனால் நீங்கள் போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க செய்கிற தவறுகளை, அவர்களுடைய மீறுதல்களை, அவர்களுடைய பாவங்களை அப்படி சுட்டி காட்டுவது, அவருக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு அவர்களை குறித்து பேசுவதெல்லாம் சுலபமாக என்று சொன்னால் மிக கடினம். அது நம்மளால் செய்வதற்கு ஏற்றது கிடையாது. மிக கடினமான ஒரு சூழல், எல்லா இடங்களிலும் அது உண்டு. எப்போதுமே நாம் ஒரு சுலபமான வேலையை செய்யும்போது நாம் சீக்கிரமாக அதை செய்ய முடியும். வேலையில் கடினம் இருக்கிறது என்று சொல்லும்போது நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிப்போம். இங்கே பார்க்கும்போது ஆபத்தான ஒரு சூழல், ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் தான் எருமையாவே தேவனாகிய கர்த்தர் அந்த ஊழியத்திற்கு அழைத்தார். அது ஒரு சுலபமான ஒரு காலகட்டம் இல்லை, ஆபத்து நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. எருமையா சிறைபிடிக்கப்பட்டார், எருமையா ஜனங்களாலே தண்டிக்கப்பட்டார், எருமையாவை அநேக துன்புறுத்ததற்குள்ளாக எருமையா ஆளாக்கப்பட்டார். காரணம், அவர் அந்த ஜனங்களுக்கு எதிராக போதித்தார். அந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கு அவர்கள் செவிசாய்க்கிற ஒரு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கு அவர் செவிசாய்த்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எருமையா மாத்திரம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவராக இருந்தார். அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகள் கள்ள உபதேசங்களை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போ நம்ம வேதத்தில் நாம் பார்க்கும்போது மீண்டுமாக நீங்கள் அடிமையாக போகிறீர்கள் என்று எருமையா சொல்லும்போது, இல்லை இல்லை, உங்கள் தேவன் வந்து உங்களை அடிமையாகவே ஆக்க மாட்டார், எகிப்தை விட்டு புறப்பட பண்ணின ஒரு தேவன், எகிப்தில் இருந்து அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் செய்து உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிற தேவன் மீண்டுமாக உங்களை என்ன செய்ய மாட்டார், இன்னொரு தேசத்தில் உங்களை அடிமையாக்க மாட்டாருன்னு கள்ளத்தீர்க்க தரிசிகள் சொல்லும்போது ஜனங்கள் எதை நம்புவார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு சாதகமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள், நமக்கு ஆறுதலாக சொல்லப்படுகிற வார்த்தைகள், நம்மளுடைய நமக்கு ஏற்றது போல சொல்லப்படுகிற வார்த்தைகளை தான் நமக்கு நம்புவோம். நமக்கு எதிராக ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் மீது நாம் அதிகமாக நம்பிக்கை வைப்பது கிடையாது. அப்படி சொல்லுகிறவர்களை நாம் நேசிப்பது கிடையாது. அப்படி சொல்லுகிறதில் உண்மை இருக்கிறது என்று அறிந்தாலும் கூட நாம் சொல்லுகிறவர்களை நாம் பகைக்கிறோம். அவர்கள் சொல்வது நியாயம்தானே என்கிறதை எல்லாம் விட்டுவிட்டு, அந்த சொல்லுகிற அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த நியாயத்தை விட்டுவிட்டு, அவர்கள் சொல்வது நம்முடைய மனதை புண்படுத்துகிறது போல இருக்கிறது என்று சொல்லி நாம் அவர்களை பகைக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அதில் இருக்கிற நியாயம் உண்மைகளை நாம் சிந்திக்க வேண்டும். அதில் சொல்லப்படுகிற சத்தியத்தை சிந்திக்க வேண்டும். நமக்கு ஏற்றுகிறதை போல பேசுகிறவர்களை நாம் நேசிப்பதல்ல கிறிஸ்துவ ஜீவியம். நமக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நமக்கு ஏற்ற நம்மை சத்தியத்தில் நடத்துவதற்கு நம்மை கண்டிக்கிறவர்களை நாம் நேசிக்க பழக வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய ஜீவியம் மாறுபடாக இருக்கும். நம்மளை யார் நம்மளை கடிந்து கொள்ளலையோ, யார் நம் மீது நாம் செய்கிற எந்த தவறையும் சுட்டி காட்டுவதற்கு தயாராக இல்லையோ, யார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூடையே இருந்துக்கிட்டு நமக்கு ஏற்றது போல சந்தோஷமாக பழகிறாரோ அவர்களை நாம் நேசிப்போம். நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களை, நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டுகிறவர்களை, நம்முடைய மீறுதல்களை சுட்டி காட்டுகிறவர்களை நாம் அதிகமாக நேசிப்பது கிடையாது. அவர்களை வெறுக்க நாம் தொடங்குகிறோம். இதுதான் அன்றைக்கு இருந்த ஒரு சூழலாக இருந்தது. இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலை அதுவாகத்தான் இருந்தது. இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலை மாத்திரமல்ல, இன்றைக்கும் நாம் இன்றைக்கு பூமியில் வாழ்கிறோம், நாம் அப்படி தான் இருக்கிறோம். நம்மை யாராவது ஒரு தவறுகளை சுட்டி காட்டினால் நாம் அவர்களை விரும்புவது கிடையாது, நாம் அவர்களை வெறுக்கிறோம். யார் நம்மை சுற்றி எந்த தவறையும் சுட்டி காட்டாமல் நம் இடத்துல அன்பாக பேசுகிற பழகிறவர்களாக இருக்கிறோமோ அவர்களை அதிகமாக நாம் நேசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தவறை அன்றைக்கு செய்தார்கள். அவர்கள் எரேமியாவை வெறுத்தார்கள், கள்ள தீர்க்க தரிசிகளை நேசிக்க ஆரம்பித்தார்கள். ஏன் அவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகளை நேசித்தார்கள்? கள்ள தீர்க்க தரிசிகள் இஸ்ரேல் ஜனங்களுடைய அவர்கள் பாவங்களை சுட்டி காட்டவில்லை. அவர்கள் என்ன பாவங்களை செய்தார்கள்? தேவனை அடியோடு மறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை மறப்பது பாவம். ஜீவ தண்ணீராக என்னை விட்டு விட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் சில நேரங்களில் தேவனை நாம் மறந்தோம் என்று சொன்னால் நாம் பாவம். காலையில் எழுந்து நான் ஜெபிச்சிருக்கேனா அப்படின்னா நான் பாவம் செய்கிறேன்னு அர்த்தம். நான் ஜெபமே செய்யலை, நான் வெளியே எழுந்து சாயந்தரம் வேலை வரைக்கும் நான் எந்த பாவமும் செய்யலை நீ சொல்ல முடியாது. காலையில் நீ ஜெபிக்கவில்லை, காலையில் எழுந்த உடனே உன் தேவனை நீ மறந்திருக்கிறாய். இந்த நாளிலே நீ தேவனை மறந்திருக்கிறாய். இந்த நாள் உயிரோடு இருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை நீ மறந்திருக்கிறாய். இந்த நாள் நான் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை என்பதை நீ மறந்திருக்கிறாய். உன்னை சிஷ்டித்த அந்த சிஷ்டிகரை இந்த நாளிலே நீ எழுந்த உடனே நினைவு கூறவில்லை. அது பாவம். நாம் நினைக்கலாம் பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் இருக்குன்னு. வேதத்தில் எல்லாமே பாவம் தான், பாவம் பாவம் தான். சிறிதாக இருந்தாலும் பாவம் தான், பெரிதாக இருந்தாலும் பாவம் தான். நாம் தேவனை மறப்பது எல்லாமே பாவம் என்று வேதத்தில் நம்மால் அநேக இடங்களில் பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் நாம் தேவனை நாம் மறந்து விடுகிறோம். பாவம் செய்யணும், தனியாக போய் பாவம் செய்யணும்னு அவசியமே இல்லை. தேவனை மறப்பது எல்லாமே பாவம். நாம் தேவனை மறக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு தேவனை மறந்தார்கள். ஜீவ தண்ணீராக என்னை விட்டு விட்டார்கள். வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் தங்களுக்கென்று தேடிக்கொண்டார்கள் என்று எருமையா சொல்லுகிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறினார்கள். ஜீவ தண்ணீராகிய அந்த மெய்யான தேவனை விட்டுவிட்டு விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணினார்கள். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு செவி சாய்த்தார்கள். கள்ள தீர்க்க தரிசியோட வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதில் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதத்தில் அநேக இடங்களில் நாம் இந்த தீர்க்க தரிசிகள் எருமையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழல், எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கிறோம்? அன்றைக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழலில் நாம் தேவனுடைய வேலை செய்வதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக அந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும். நாம் இந்த ஜனங்களுக்கு ஏற்றது போல பிரசங்கிக்கிறவர்கள் அல்ல. அவர்களுக்கு ஏற்றது போல பிரசங்கிப்பது என் நோக்கம் அல்ல. தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை நான் இன்றைக்கு நான் போதிக்க வேண்டியவர்களாக நான் இருக்கிறேன். எனக்கு உலகம் ஜனங்களுக்கு ஏற்றது போல பிரசங்கித்துக் கொண்டிருக்கு. யோனாவை தேவன் அனுப்பும்போது சொன்னார், நீ நினிவேக்கு எதிராக பிரசங்கி. நினிவையோட ஜனங்களுக்கு ஏற்றது போல பிரசங்கி அல்ல, நினிவேக்கு எதிராக நீ பிரசங்கி. இன்றைக்கு உலகத்தில் நாம் ஜனங்களுக்கு, ஊழியங்களுக்கு எதிராக நாம் பிரசங்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். தமிழில் அழகாக ஒரு பழமொழி இருக்கிறது, ஊரோடு ஒத்துப்போம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊரோடு ஒத்துப்போகிறவர்கள் அல்ல, ஊரோடு எதிர்த்து செயல நாம் போக வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் ஊரோடு ஒத்து போகும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அநேக கிறிஸ்துவ சபைகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. சத்தியத்தை மாறுபாடாக போதிக்கிறார்கள், சத்தியத்தை மாறுபாடாக பிரசங்கிக்கிறார்கள். ஆனாலும் நாம் அப்படி அல்ல. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், மெய்யான சபையில் இருக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே நாம் தேவ வசனங்களை கலப்பில்லாமல் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் மற்றவர்களை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. நெருக்கடியான காலகட்டத்திலும் தேவ வசனங்களை நாம் போதித்துத்தான் ஆக வேண்டும். நான் ஒரு ஊழியக்காரிடத்தில் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னாரே, பத்து கட்டளைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான், புதிய ஏற்பாட்டில் இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்போ ஒன்பது கட்டளைன்னு ஒத்துங்க அப்படின்னு சொன்னேன். அதே எப்படி பத்து கட்டளை தானே அதுக்கு பேருனார். அப்புறம் ஏன் பத்து கட்டளை? ஒரு கட்டளை தானே மாறி இருக்கு, மீதி ஒன்பது நீங்கள் போதிக்கிறீர்கள். எந்த கட்டளையும் நீங்கள் போதிக்கவில்லைன்னு கேட்டேன். கட்டளைகள் மாற்றப்பட்டிருந்தால் நீங்கள் எந்த கட்டளையை இன்றைக்கு சபையில் போதிக்காமல் இருக்கிறீர்கள்? ஒன்பது கட்டளையை நீங்கள் எல்லா சபைகளும் இன்னைக்கு நீங்கள் போதித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு கட்டளையை மாத்திரம் நீங்கள் போதிக்காமல் பத்து கட்டளை என்பது பழைய ஏற்பாட்டு காலத்துக்குரியது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படி என்று சொன்னால் பத்து கட்டளையிலே ஒரு கட்டளை மாத்திரம் மாற்றப்பட்டிருக்கிறது, ஒன்பது கட்டளைகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள் அப்படி என்று கேட்டார். அவர் கொஞ்சம் தடுமாறினார். காரணம் என்ன என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி உலகம் கலப்பாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. பத்து கட்டளைகள் பத்து கட்டளைகள் தான். இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லா சபைகளிலும் ஒன்பது கட்டளையை போதிக்கிறார்கள். கட்டளை என்கிற பெயரில் அல்ல, அந்த ஒன்பது கட்டளையோட உபதேசம் உலகம் முழுக்க எல்லா சபைகளிலும் பாகுபாடு இல்லாமல் போதிக்கப்படுகிறது. ஒரு கட்டளையை மாத்திரம் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். ஒரு கட்டளை மாத்திரம் மாற்றப்பட்டிருக்கிறது என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. இன்னைக்கு நாம் தேவனுடைய ஜனங்கள், நம் கட்டளைகள் எப்போதுமே 10 10 எப்பொழுதுமே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கிறது, அது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, 10 எடுத்து வெளியே வைத்துவிட்டு நாம் இந்த உலக ஜனங்களுக்கு பாவத்தையும் நீதியையும் குறித்து போதிப்பது ஒரு முடியாத ஒரு காரியம் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட இறைமையாக அழைக்கப்பட்ட போது அவர் அந்த வரப்போகிற அந்த ஆபத்துகளை குறித்து அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது இறைமையா கர்த்தருடைய வேலைகளை மிக அழகாக தைரியமாக செய்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். 18:19 நான் வாசிக்கிறேன். 18:19 இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுகளுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கு எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணான அரணிப்பான பட்டினமும் இரும்பு தூணும் வெங்கல அலங்குமாய் மாற்றினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலே அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஆனாலே இந்த பூமியில் நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நாம் பயப்பட தேவையில்லை, அவர் நம்மை மேற்கொள்ள முடியாது. இன்றைய தினம் அரணிப்பான பட்டினமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்குமாய் உன்னை ஆக்கினேன் என்று இறைமையாக தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறோம்? நெருக்கமான சூழல், ஆபத்து, கவலை வேண்டாம், என் தேவன் என்னை அரணுப்பான ஒரு பட்டினமும் இரும்பு தூணும் வெங்கல அலம்புமாக என்னை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் இந்த உலகத்தினுடைய எந்த காரியத்தையும் உலகத்தினுடைய யாருக்காகவும் நான் பயப்பட போவதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை மேற்கொள்ள முயற்சிப்பார்கள், ஆனால் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்க வேண்டும். ஆபத்தான ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனங்களை மிக சுலபமாக போதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போது இல்லை. கடுமையான ஒரு ஒரு நெருக்கடியில் ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது சேவானை கல்லெறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து கூட அநேக இடங்களில் அவர்கள் கல்லெறிவதை நாம் வேதத்தில் நம்மாலே பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை கூட அவர்கள் பல இடங்களில் கல்லெறிந்தார்கள் என்பதாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் மீண்டுமாக ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 14:19 அப்போஸ்தலர் 14:19 பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். கல்லெறிந்தார்கள். தேவனுடைய வசனங்களை போதித்தபடினாலே, வைராகியமாக சத்தியத்தை சத்தியமாக போதித்தபடினாலே அங்கே பவுல் கல்லெறியப்பட்டான் என்பதாக கூட வேதம் சொல்லுகிறது. அதனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனங்களை நாம் தைரியமாக ஆபத்தான சூழ்நிலையில் நாம் போதிப்பதற்கு கவலைப்பட. அடுத்ததாக நாம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவர் உடனடியாக தேவன் தன்னுடைய வேலைகளை செய்யும்படி அவர் பணித்தார் என்பதாக வேதம் சொல்கிறது. 17 நான் வாசிக்கிறேன். நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிற வேலையெல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடி நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. தேவன் உடனடியாக தேவனுடைய வேலையை செய்ய சொன்னார். இயேசு கிறிஸ்து கூட அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே மத்திய மார்க் 1:12 இயேசு உடனடியாக என்று வேதம் சொல்லுகிறது. உடனடியாக அவருடைய பணிகளை தொடங்கினார். நீங்கள் மார்க் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடனே என்கிற வார்த்தையானது மிகவும் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு முக்கியமான வசனமாக ஒரு வார்த்தையாக நம்ம அந்த மார்க் முழுவதுமாக 2:3, 3:1 எங்கே பார்த்தாலும் உடனே என்கிற வார்த்தையானது வேதாகமத்தில் முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன யோசித்து பாருங்கள். ஏன் இந்த வார்த்தையானது உடனே சொல்லப்பட்டிருக்கிறது? உடனே என்கிற வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக வேலை செய்தார். ஒரு வேலைக்காரனை போல அவர் வேலை இருந்தது. அவர் ஓய்வெடுக்க நேரம் இல்லை. ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் தேவ சித்தத்தை முழுமையாக செய்கிற ஒரு ஊழியக்காரனாக இயேசு கிறிஸ்து இருந்தார். இங்கே இறைமையாவை நாம் பார்க்கிறோம். அதுபோல தான் தேவனுடைய அழைப்பு வந்தவுடனே கர்த்தருடைய வேலைகளை அவன் செய்வதற்கு அவன் தயாராகிறான். முன்னவே நான் சொன்னேன், இறைமையா வந்து மார்க் புத்தகத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வேலைக்காரனாக அவன் இருக்கிறான். இயேசுனுடைய முகம் தேவனுடைய அந்த 4 முகங்களிலே வேலைக்காரனாக எருது முகமாக இறைமையா இங்கு ஒப்பிடப்படுகிறார். இந்த எருதை போல உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இறைமையாவுக்கு இருந்தது. அதனால் இறைமையுடைய வேலையை நாம் பார்க்கும்போது உடனடியாக தேவனுடைய வேலையை நாம் தொடங்கும். நான் கூட சில நேரங்களில் உடனே ஒரு வேலை கொடுத்தா யோசிப்போம். ஒரு 2-3 கழிச்சா பார்க்கலாம், நான் செய்யணும்னு ஒத்துப்போம். உடனே செய்யணும் நம்ம கூட யோசிப்போம். ரொம்ப பயம், உடனே எப்படி வேலையை செய்வது? உடனடியாக நாம் தயாராக முடியாது வேலைக்கு. அதனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து உடனடியாக ஞானஸ்தானம் பெற்று கரையேறின அந்த நிமிடம் முதல் தேவனுடைய வேலைகளை செய்வதற்கு அவர் தன்னை தயாரானார். ஆனால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வேலைகளை செய்வதற்கு நாம் தயாராக இருக்குவேன். ஏசாயா தீர்க்கதரிசி போல யாரை நான் அனுப்புவேன் என்கிற ஒரு சத்தம் வரும்போது இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லி ஏசாயா 6:8 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் எரேமியாவைப் போல தேவனுடைய அழைப்பு வரும்போது நான் என்ன சொல்லுகிறவனாக இருக்கிறேன், எனக்கு இன்னும் போதுமான பேச அறிய எனக்கு பேசுகிறதற்கு இன்னும் போதுமான அறிவும் ஞானமும் எனக்கு வரவில்லை என்று நான் சொல்லுகிறவனாக இருக்கிறேனா, இல்லை எனக்கு போதுமான அறிவு இன்னும் வரல, எனக்கு நான் இன்னும் சிறுபிள்ளையாகவே இருக்கிறேன், எனக்கு அதற்கான வயதுக்கேற்ற ஒரு நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறவனாக இருக்கிறேன், அல்லது மோசையை போல அந்த வேலைக்குரிய அந்த வேலையை பாரத்தை கண்டு பயந்து நான் இன்னும் திக்குவாயினும் மந்தனாவும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவனாக இருக்கிறேனா, அல்லது அந்த ஊழியத்தினுடைய பாதையில் இருக்கிற அந்த கடினங்களை எல்லாம் நான் யோசித்து விட்டு நான் தேவனுடைய வேலையை செய்வதற்கு நான் ஏற்றவனாக இல்லை என்று சொல்லுகிற ஒரு பயப்படுகிறவனாக நான் இருக்கிறேனா, அல்லது நான் ஊழியத்திற்கான ஒரு நேரம் உடனடியாக அந்த வேலையை எப்படி செய்வது என்று சொல்லி இன்னும் காலம் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று தயங்குகிறவனாக நான் இருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் அநேக இடங்களில் நம் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது நம்மாலே வேதத்தில் பார்க்க முடிகிறது. 2 தீமோத்தேயு 4:2 நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:2 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று அப்போ இங்கே போல் தீமோத்தேயு சொல்கிறார். நம்ம சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் நாம் சொல்கிற ஒரு வார்த்தை தெரியுமா, நம்ம எனக்கு இயேசு கிறிஸ்துவை போதிப்பதற்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்று அப்போ இங்கே போல் இங்கே சொல்கிறார். நம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருக்கிறவர்கள் அல்ல நாம். வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு நாம் தேவனுடைய வசனங்களை நாம் போதிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு தயாராக இருக்கிறோமா? நான் என் வாழ்க்கையில் இன்று முதல் நான் சாக்குப்போக்கு சொல்ல மாட்டேன், என்னிடத்தில் கொடுக்கப்படுகிற வேலையை நான் செய்வேன். கூட நாங்கள் கூட எங்கள் சார் நம்ம உள்ளூர் சபைகளில் நாம் சில நேரங்களில் சில பேரிடத்தில் அந்த வேலையை கொடுக்கும்போது அவங்க முறுமுறுப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கே தொடர்ந்து இந்த வேலையை கொடுக்குறீங்க பிரீச்சர், நாங்களே தொடர்ந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம், நாங்களே சமையல் பாத்திரத்தை கழுவுறோம், நாங்களே தொடர்ந்து சமைக்கிறோம், நாங்களே சபைகளை கூட்டி பெருக்கிற வேலைகளை செய்கிறோம், நாங்களே துடைக்கிறோம், எல்லா காரியத்தையும் நாங்களே செய்கிறோம். ஒரு சில சகோதரர்கள் சகோதரிகள் வராங்க, சொகுசாக சபையில் உட்கார்ந்துட்டு எழுந்து போயிடுறாங்க, எந்த வேலையும் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் வந்து உங்களை அதுக்கு தெரிந்து எடுத்திருக்கிறார், நீங்கள் நம்புங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து செய்வதற்கு உங்களுக்கு மாத்திரம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை தேவன் கொடுக்கவில்லை. நீங்கள் அதற்கு விசேஷித்த தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், தேவன் அந்த வேலையை உங்களிடத்தில் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், நம்புங்கன்னு அப்படி சொல்லுங்க. நம்ம அப்படி யோசித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து நான் வேலை செய்கிறேனா, எனக்கு அந்த வேலை கொடுப்பதற்கு தேவன் தகுதியாய் என்னை வைத்திருந்த அந்த வேலையை எனக்கு என்னிடத்தில் கொடுக்குறார். யார் வேலை செய்யலையோ அவங்களை குறித்து நீங்கள் முறுமுறுக்காதீர்கள், அவளுக்கு எதிராக பேசாதீர்கள், அது தேவனுடைய திட்டம் சித்தம். வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் செய்யுங்கள், மற்றவர்களோடு மற்றவர்களுடைய வேலைகளோடு எப்போதும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், அவங்க என்ன செய்கிறாங்க சபையில், அவங்க எந்த வேலையும் செய்கிறதில்ல, நான் மாத்திரம் நிறைய வேலை செய்கிறேன். இல்லை, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு அந்த வேலை அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம அந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அதனால் இன்றைக்கு ஏசாயாவை போல யாரை நான் அனுப்புவேன் என்று வரும்போது, இன்றைக்கி ஏதாவது சபையில் ஒரு வேலை வருதுன்னா அதை யார்கிட்டையாவது கொடுக்கட்டும், நாம ஏன் செய்யணும்னு நினைக்காதீங்க. நான் அந்த வேலையை செய்கிறேன், ஏசாயாவை போல நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், அந்த வேலையை நான் செய்கிறேன், எனக்கு இடத்துல கொடுத்து பாருங்கள், நான் செய்கிறேன், எனக்கு அதை முயற்சி செய்கிறேன், அதில் என்னை நான் வளர்த்துக்கொள்கிறேன் என்று நான் முன்பாக போய் நிற்கிறவர்களாக நம்ம என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். யார்கிட்டையாவது கொடுக்கட்டும், நம்மகிட்ட வேலை கொடுத்தா இல்லை இல்லை என்னை விட அவர் நல்லா செய்வார், அந்த பிரதர்னு கையை காட்டாதீங்க, இனிமேல் திரும்பது கொண்டு, அது நம்முடைய வேலை அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் செய்ய முன்வர வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நான் தகுதியாக எனக்கு இல்லை என்று சொன்னால் தேவன் ஏன் எனக்கு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கும்படியாக சித்தரி அந்த தேவனுடைய சித்தம் என்னிடம் நோக்கி வரப்போகிறது. என்னிடத்தில் ஒரு வேலை வருகிறது என்று சொன்னால் அதை நான் செய்வதற்கு நான் என்னை நான் பக்குவப்படுத்தி கொண்டு அந்த வேலையை நான் செய்வதற்கு நான் முன்வர வேண்டும். அதனாலே நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வேலைகளை பிரசங்கிப்பதற்காக மாத்திரமல்ல, எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி தேவனுடைய வேலைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அதில் தைரியமாக நாம் வந்து முன்வர வேண்டும். கடைசியாக கூட ஒரு வசனத்தை வாசித்து நான் இந்த செய்தியை நான் நிறைவேறுகிறேன். 1 கொரிந்தியர் 9:16 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஐயோ என்று சொன்னால் ஆபத்து. ஐயோ என்கிற வார்த்தையானது, உனக்கு ஆபத்து என்கிற ஒரு பதத்திற்கு ஐயோ என்கிற வார்த்தையானது இங்கே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு எதிர்காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்தை நான் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆபத்து. இங்கே வேதம் சொல்லுகிற இந்த ஐயோ என்கிற வார்த்தையானது தேவனிடத்திலிருந்து உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். நீ மற்ற மனிதனிடத்திலிருந்து வருகிற ஆபத்தை தேவன் காப்பாற்றுவார். தேவனிடத்திலிருந்து வருகிற ஆபத்தை யார் காப்பாற்ற முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் தேவன் என்னை கைவிடும் போது, தேவனுடைய சித்தத்தை நான் உதறி தள்ளும் போது, தேவனுடைய அந்த மகிமையை நான் இழந்து போகும்போது நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஆபத்துகள் இருக்கிறது. அதனாலே சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தும் எனக்கு மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அதனாலே தேவனை கத்தர் இந்த நாளிலும் கூட இந்த காபா கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா துதிகன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கே, ஆமேன். நாம் இந்த நாளிலும் கூட எல்லோரும் ஒன்று சேர்ந்து துதிகீதங்களில் உள்ள 112வது பாடலை நாம் யாவரும் நாம் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வாழ்நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளும் கர்த்தருடைய வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, நாம் இந்த பூமியில் நாம் தட்டி கழிக்கிறவர்களாக அல்ல, தேவனுடைய வசனங்களை வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை சாக்குப்போக்கு சொல்லாமல் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறவர்களாக நாம் இருப்போம். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்துவே. நாம் முழங்கால் படிவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் இப்போது நாம் ஜெப செய்வோம்.
ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. கிருபை மனதிற்கும் நிறைந்தவரே, ஒரு பெரிய திரபரம் ஒரு பரபலம் நாமத்தினாலே இந்த நாளில் இருந்து அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் இந்த நாள் நிரப்பப்பட கிருபை செய்ய சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவர். எங்களை அதிகமாக நேசிக்கிறபடியினாலும் உங்களுக்கு ஒரு சோதனம் இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சோதனைக்கிறோம் ஆண்டவர். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் சொன்னவரே உங்களுடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வர போகிறோம் ராஜாதி ராஜாவே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே சோதரம் சோதரம் சோதரமானவரே ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே சோதரம் அலலுயா ராஜாவே சோதரமானவரே சோதரம் 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 ஆண்டவரே ஜீவன் உள்ள தேவாதி தேவனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரிக்கிறோம். நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்திலே நாங்கள் நினைத்திருக்க பொண்ணும் ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உம்முடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் சொன்ன தேவாதி தேவனே இதோ இந்த நாளில் இந்த வகையில் உம்முடைய பரிசுத்த சமாதானத்திலே நாங்கள் நினைத்திருக்கும்படியாக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்தும்படியாக சோதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே பெரிய 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 தேவாதி தேவனே அருமையான நாளில் எந்த வகையில் பிரசனத்தினாலே வழிநடத்தும் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி வாழ்க்கையிலும் ஆம் ஆண்டவரே இந்த நாளில் ஆசிரியத்தையும் ஆண்டவரே இதோ எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை பேசுகிறவர்களாக போதிக்கிறவர்களாக ஒரு நாளும் ஒருபோது நாங்கள் சாக்குப்போக்கு சொல்கிறவர்களாக அந்த பூமியில் இல்லாதபடி தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வசனத்தில் நாங்கள் நடக்கிறவர்களாக வசனத்தை போதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வாழ்த்து ஆசீர்வதி ஏசு நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாமே சமர்ப்பணமாகுமே எல்லாமே உமாக்கே சமர்ப்பணமாகுமே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மீண்டுமாக சபையாரே அவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஆமென்.